அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. அக்டோபர் மாதம் 15 நாள் சனிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இந்திய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3வது மற்றும் 4வது கட்ட அணு உலைகளை இந்திய பிரதமர் மற்றும் ரஷ்ய அதிபர் கூட்டாக துவக்கி வைத்திருப்பது குறித்த செய்தி.
The highly productive outcomes of our meeting clearly establish the special and privileged nature of our strategic partnership.
இலங்கையில் சிவசேனை இயக்கம் தொடங்கப்படுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதன் நோக்கம் குறித்து மரவன் புலவர் சச்சிதானந்தன் பேட்டி.
இந்துத்துவம் என்ற பேச்சுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அடிப்படை நம்பிக்கைகள், அதை தொடர்பான பண்பாட்டு வெளிப்பாடுகள் இதுவே காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் 1973 முன்பிருந்தே இலங்கை அரசாங்கத்தோடு போராடி கொண்டோம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரிய மைக்கேல்.
சிரியாவில் துருக்கி ஆதரவு பெற்ற போராளிகள் IS கட்டுப்பாட்டில் உள்ள டபிக் நகரை நோக்கி முன்னேறி வருகின்றனர். அங்குதான் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போரில் நன்மை வெல்லும் என்ற இறைவாக்கு முழுமை பெறுவதாக ஜிஹாதிகள் நம்புகின்றனர். துருக்கி அதிபர் ரசிப் தாயிப் எர்துவான் போராளிகளின் முன்னேற்ற நடவடிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளார். இன்னும் சில மணி நேரங்களில் டபிக் நகரிலிருந்து IS அமைப்பினரை விரட்டி அடித்துவிட்டோம் என்ற செய்தியை நாங்கள் அறிவிப்போம் என்று சிரிய ஆதரவு பெற்ற போராளி ஒருவர் கூறியிருக்கிறார். சிரியாவின் வடமேற்கில் உள்ள டபிக் நகரம் 2 ஆண்டுகளாக IS கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
கடந்த மாதம் சிரியாவில் குறுகிய காலமே நீடித்த போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்கும் முயற்சிகள் ஸ்விஸ் நகரமான லோசானில் நடைபெற உள்ளன. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கே லாவ்ரோவுடன் பேச உள்ளார். துருக்கி, சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் கத்தாரிலிருந்து வந்திருக்கும் அமைச்சர்களுடன் அவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர்.
பாக்தாத்தில் ஷியா முஸ்லிம்கள் ஒன்று கூடியிருந்த ஒரு கூடாரத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை IS அமைப்பினர் நடத்தியதாக கூறியுள்ள நிலையில் இதில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 60க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். ஈராக் தலைநகரின் வடக்கு பகுதி மாவட்டத்தில் மக்கள் கூட்டம் மிகுந்த சந்தைப்பகுதியில் இந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு நடைபெற்ற 7வது நூற்றாண்டில் முகமது நபிகளின் பேரன் ஹுசைன் கொல்லப்பட்டதை நினைவு கூறுகின்ற துக்க சடங்குகளில் பல ஷியா முஸ்லிம்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
உலக வெப்பமயமாதலுக்கு அதிக பங்களிப்பை வழங்குகின்ற ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் வாயுக்களை பயன்படுத்துவதை தடுக்கின்ற உலக ஒப்பந்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இந்த ஒப்பந்தம் தொடர்பான திருத்தங்கள் மற்றும் முடிவுகள் அனைத்தும் ஏற்கப்பட்டுள்ளன என்று ருவாண்டாவின் இயற்கை வளத்துறை அமைச்சர் வின்சென்ட் ப்ரூடா அறிவித்தார். குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிரூட்டிகளை பயன்படுத்தப்படும் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் வாயுக்களை தடுப்பதால் கணிக்கப்பட்டிருக்கும் உலக வெப்பமயமாதலை 0.5 டிகிரி குறைக்க முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி தெரிவித்திருக்கிறார்.
ஏமனில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையைச் சேர்ந்த விமானம் தவறான தகவல் அடிப்படையில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குண்டுவீச்சு தொடர்பான விசாரணை ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று ஏமன் தலைநகர் சனாவில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டது. இதில் குறைந்தது 140 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சவுதி தலைமையிலான கூட்டணியிடமிருந்து இறுதி ஒப்புதல் பெறப்படாமலே நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைக் குழு தெரிவித்துள்ளது.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற மத நிகழ்வு ஒன்றின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24 அதிகரித்துள்ளது. பாபா ஜெயகுரு தேவ் என்ற துறவியை பின்பற்றுகின்ற ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட ஆன்மீக சந்திப்பு ஒன்றின் போது இந்த சம்பவம் ஏற்பட்டது. மக்கள் பலர் இறக்கும் அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. வாரணாசி பிரதமர் நரேந்திர மோடியின் மக்களவை தொகுதியாகும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3 மற்றும் 4வது கட்ட அணு உலைகளை இன்று கோவாவில் இருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதினும் கூட்டாக துவக்கி வைத்துள்ளனர். அது குறித்து முரளிதரன் வழங்கும் குறிப்பு.
கூடங்குளத்தில் அமையவிருக்கும் 3வது 4வது அணு உலைகளின் கட்டுமான பணிகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதினும் இன்று காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தனர். கோவாவில் நடந்து வரும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்துள்ளார். இந்த பின்னணியில் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இன்று காலையில் துவங்கின. மதியம் 2 மணியளவில் இந்திய பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் காணொலி காட்சியின் மூலம் கூடங்குளத்தில் அமையவிருக்கும் 3வது 4வது அணு உலைகளுக்கான கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, ரஷ்ய ஒத்துழைப்புடன் மேலும் 8 அணு உலைகள் கட்டப்படும் நிலையில் அணுசக்தி விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு இரு தரப்புக்குமே பலனளிக்கும் என்று தெரிவித்தார்.
The highly productive outcomes of our meeting clearly establish the special and privileged nature.
இதற்கு பிறகு பேசிய ரஷ்ய அதிபர் புதின், இந்தியாவுடனான உறவில் ரஷ்யா நிலையான அணுகுமுறையை பின்பற்றி வருவதாக சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையில் இன்று 16 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இதற்கு பிறகு கூடங்குளம் அணு உலை வளாகத்தில் பேசிய வளாக இயக்குநர் சுந்தர், 75 மாதங்களில் 3வது 4வது அணு உலைகள் இரண்டுமே செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவித்தார்.
முரளிதரன், சமூக வலைதளங்களில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பிய மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது குறித்து மீண்டும் முரளிதரன்.
தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அந்தோனி ஜெயசுராஜ் என்பவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் முதல்வரின் உடல்நலம் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக இணைய குற்றத்தடுப்பு காவல்துறை அவரை கைது செய்துள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் திமுகவை சேர்ந்தவர்களை குறிவைத்து தமிழக காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு செயல்பட்டு வருவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் சட்டத்துறை சார்பில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து பேசினாலே கைது செய்வது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசும் குற்றம் சாட்டியுள்ளார்.
முரளிதரன் வழங்கிய செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ஐநாவின் சிறுபான்மை இனங்களின் உரிமைகள் தொடர்பான அறிக்கையாளர் ரீட்டா இஷாக் நாட்டியிடம் மலையக தமிழர்களின் இன ரீதியான தனித்துவ அடையாளம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து மலையக சிவில் அமைப்புகளின் இணைப்பாளரான எஸ் விஜயசந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டார் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் வாழ்கின்ற தேசிய இனங்களில் ஏனைய இனங்களுக்கு சமமான முறையில் அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதும், அதாவது மலையக தமிழர்கள் என்ற வகையிலே அது அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய சம உரிமைகளும் சம அங்கீகாரம் உறுதிப்படுத்தப்படுவதற்கு மனித உரிமையான ஆணையாளரும் ஐக்கிய நாடுகள் சபையும் அழுத்தங்களை இலங்கை அரசாங்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், இலங்கைக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை மேற்கொள்கின்ற போது சிங்களவர்கள், இலங்கை தமிழர், முஸ்லிம், மலையக தமிழர் என்ற இலங்கையிலே 4 தேசிய இனங்களுக்கு இருந்த அடிப்படையில் அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளும் அதிகார பகிர் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும்.
அப்படியானால் இதுவரை மலையக தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய இனம் என்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கூற முடியுமா?
மலைய மக்கள் தேசிய இனம் என்று நாங்கள் சொன்னாலும் கூட இலங்கையினது சட்ட ரீதியான அந்தஸ்துகளையோ அல்லது அரச நடைமுறைகளிலோ அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் இலங்கையிலே கடைசி அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சபை, அரசியலமைப்புக்கான ஆலோசனை சபை உருவாக்கப்பட்டது. அதுவே தமிழர்கள் என்ற வகையில் இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்களுக்கான பிரதிநிதிகள் நடத்தப்படுகின்றன. அதாவது தமிழர்கள் என்ற பகுதியில் வைக்கப்படுகின்ற போது வடகிழக்கு தமிழர்கள் சார்பாக செல்கின்றவர்கள் மலைய மக்களுடைய பிரச்சனைகளை அங்கு கதைப்பதும் இல்லை, அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதும் இல்லை. அவர்கள் வடகிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனை மட்டுமே எடுத்து முன்வைக்கின்றார்கள். அரசாங்கம் வந்து இலங்கையில் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம் என்ற கண்ணோட்டத்தில் பிரச்சனை தீர்க்க முற்படுவதும் அதற்கான பிரதிநிதிகளை வழங்க முற்படுகின்ற போது மலைய தமிழர்கள் ஓரம் கட்டப்பட்டு பின்தள்ளப்படுகின்ற நிலைமை ஏற்படுத்தப்படுகின்றது.
சரி, இந்த விடயங்களை அரசாங்கத்துடன் பேசி தீர்வொன்றை காண்பதற்கு பதிலாக ஐநாவரை கொண்டு சென்றதற்கான காரணம் என்ன?
அரசாங்கத்துக்கு முன்வைத்து இருக்கின்றோம், அரசாங்கத்துக்குள்ள அமைப்புகள் அழுத்தங்களை கொடுக்கின்றோம். அதாவது வந்தவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமான விடயங்களிலே தான் அவர் அக்கறை செலுத்துவதற்கு வந்திருக்கிறார். ஆகவே சிறுபான்மை இனம் என்ற வகையிலே இவர்களை உரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய ஐக்கிய நாடு சபைக்கும் இருக்கின்றது என்ற வகையிலே இந்த பிரச்சனையை அங்கே நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே தான் அது எடுத்துக்காட்டப்பட்டது
என்றார் மலையக தமிழ் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த எஸ் விஜயச்சந்திரன்.
ஆர் உதயகுமார், இலங்கையில் சிவசேன இயக்கம் தொடங்கப்படுவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கான அவசியம் குறித்து அந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்களிடம் கேட்டேன்.
சிவசேனை என்ற இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கப் போவதான ஒரு கருவைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னும் இயக்கம் ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் 25 மாவட்டங்களிலிருந்து இந்துக்களை அழைத்து இப்படி ஒரு அமைப்பு தேவையா என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இப்போ ஏற்கனவே வந்து மத உணர்வை, தமிழ் மக்களிடையே மத உணர்வை புகுத்தும் முயற்சி பல்லாண்டுகளுக்கு முன்பாக நடந்து அந்த முயற்சி தோல்வி அடைந்துவிட்டது. இப்போது மீண்டும் அதுபோன்ற ஒரு முயற்சி நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு உள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்றும் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி உங்களுடைய பதிலுரை என்ன?
எங்களுடைய பிரச்சனை எல்லாம் கிறிஸ்தவர்கள் எங்களை மதம் மாற்றுகிறார், இஸ்லாமியர்கள் எங்களை மதம் மாற்றுகிறார், புத்தர்கள் எங்களை மதம் மாற்றுகிறார், சிலைகள் மோசமானவை, இப்படியான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். நவராத்திரி கொண்டாடக்கூடாது, இது நாங்கள் செய்யவில்லை.
இப்போ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் தனது இயக்கத்திலும் அல்லது தமிழ் மக்களிடையிலும் இந்த மத உணர்வு வந்து தலை தூக்காத வகையில் வந்து கட்டுக்கோப்பாக நடத்தி சென்றார். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு முயற்சி இப்போது ஏற்படுவது தமிழர்களுடைய நலனுக்கு நல்லதல்ல என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
அதை கிறிஸ்தவர்களிடம் கேட்க வேண்டும், இஸ்லாமியரிடம் கேட்க வேண்டும்.
இல்ல, இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறது நீங்க தானே?
நாங்கள் இதை ஆரம்பிக்கிறது அவர்கள் தான் காரணமா இருக்கிறார்கள். எங்கள் மீது தொடர்ச்சியாக கொடுமைகளை இழைக்கும் போது நாங்கள் ஒரு அரண் போட வேண்டாமா, அணை போட வேண்டாமா?
இந்த இயக்கம் ஆரம்பிப்பதால் இருந்து இதை தடுத்து விட முடியுமா? எப்படி தடுக்க போகிறீர்கள்?
எனக்கு தெரியாது, தடுக்க முடியுமா தடுக்க முடியாதது. ஆனால் மக்களையே நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவசேனை இயக்கத்தினுடைய ஒப்புதலோடு தான் இந்த இயக்கம் வந்து இலங்கையிலும் துவக்கப்படுகிறதா?
எந்த அமைப்பினுடைய யாருடைய ஒப்புதலையும் நாங்கள் பெறவில்லை. நாங்கள் இந்துக்களாக கடந்த 40 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளுடன் தொடர்புக்கும் இந்துக்களின் அடிப்படையில் இந்த செய்திகள் தெரியாதபடியா நான் ஏதோ இந்துத்துவ அமைப்புகளோடு இலங்கை இந்தியாவில் உள்ள இந்துத்துவ அமைப்புகள் சொல்லித்தான் நான் தொடங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, நாங்கள் இதை பேசிக்கொண்டு 1980களே மொரிஷியஸுக்கு போனோம், 1973 சிங்கப்பூருக்கு போனோம். நாங்கள் இந்தியாவுக்கு வரவே மறுத்தோம். ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு அப்பாலே எங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கல. இன்று வரைக்கும் விஸ்வ இந்து பரிஷத்து இந்த கருத்துக்கு ஒரு உடன்பாடு கிடைக்காது என்றால் அவர்கள் புத்தர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் புத்தர்கள் என்று சொல்லுகிறார்கள். 1987 நான் அசோக் சிங்காலிடம் நேர போய் பேசினேன். திரு வேதாந்தம் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை அனுப்பினார். அந்த குழுவை சிங்கள அரசாங்கம் வரவேற்றது, தங்களுடைய இடங்களை கூட்டிக் கொண்டு போய் பார்த்தது. யாழ்ப்பாணம் வரவில்லை, மட்டக்களப்பு வரவில்லை, திருவோணமலை போகவில்லை, மலைநாட்டுக்கு போகவில்லை. அவர்கள் பார்த்தெல்லாம் அன்றாதபுரம் தம்புள் எல்லாம் பார்த்து விட்டு கல்ராமத்தையும் பார்த்து விட்டு திரும்பி போய்விட்டார்கள். எங்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத் அப்பொழுது ஒரு விதமான ஆக்கப்பூர்வமான ஆதரவை கொடுக்காத காரணம் அவர்கள் இந்துக்கள் புத்தர்கள் என்ற ஒரு தொடர்ச்சியான இன்றைய வரைக்கும் அதுதான் அவருடைய கொள்கை. இப்போ இந்த சூழ்நிலையில நாங்கள் யாரையும் கேட்க முடியாது, இந்தியாவில யாரையும் கேட்க முடியாது சொல்லி நாங்கள் சிவசேனா கேட்கவில்லை. இந்துத்துவம் என்ற பேச்சுக்கும் எங்களுக்கு தொடர்பு கிடையாது.
மரவன் புலவு சச்சிதானந்தம். ராணுவ தளபதிகள், கடற்படை அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரிகள் நிதி மோசடி உள்ளிட்ட புகார்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவது குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா சமீபத்தில் கவலை வெளியிட்டிருந்தார். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளரும் சமூக ஆர்வலருமான பாலகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கடந்த பல மாதங்களாகவே ராணுவத்தினரை பாதுகாப்பே, ராணுவத்தினருக்கு எதிராக போர்க்குற்ற நடவடிக்கை எதையும் எடுப்பதற்கு விடமாட்டேன் போன்ற தொனியில் பல கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கின்றார். இந்த ராணுவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தேச பிரேமிகளுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கையாகத்தான் அவர் இதை காண்கின்றார்.
போர்க்குற்றம் தொடர்பான விசாரணையில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் சமூகம், சர்வதேச சமூகம் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் ஜனாதிபதி அவர்களினுடைய இந்த ஒரு நிலைப்பாடு அதில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
மைத்ரிபால சிறிசேனாவும் சிறிலங்கா சுதந்திர கட்சியும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கும் என்று நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன். ஆகவே இது ஒரு போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கை அரசாங்கம் மங்கள சமர வீரருடைய தலை வெளிநாட்டமைச்சின் தலைமையிலே இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதிலே நிச்சயமாக ஒரு முரண்பாட்டு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இது காண்கின்றது.
ஜனாதிபதி அவர்களை இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் போது அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
போருக்கு பிந்திய இலங்கையின் நிலைமைகளிலே மேற்கொள்ள வேண்டிய எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் முறையாக மேற்கொள்ளவில்லை. எந்தவித ஆக்கப்புறம் நடவடிக்கை இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே என்னை பொறுத்தளவிலே சிவில் சமூக ஆர்வலர்களும் அமைப்புகளும் சர்வதேச சமூகமும் போருக்கு பிந்திய நிலைமைகள் தொடர்பாக திட்டவட்டமான நடவடிக்கையில் அரசாங்கம் இறங்குவதற்கு தேவையான வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்தை செயற்படுத்த வைக்கத்தான் இதில் இருக்கின்ற ஒரே வழிமுறை என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் ஜனாதிபதி இந்த கருத்தை முன்வைத்தது ஒரு பக்கத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் இருக்கும், மறுபக்கம் இந்த நிலைப்பாட்டை மிக ஆர்வமாகவும் மிக வலுவாகவும் முன்னிறுத்தி செயல்படுகின்ற மஹிந்த ராஜபக்சேயின் தலைமையிலான கூட்டு எதிரணி என்று கூறிக்கொள்ளுகின்ற மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அந்த மாற்று அணியினர்தான் இந்த பிரச்சனையை வலுவாக முன்வைத்தார்கள். அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பதை அந்த கருத்தியல் ஆதரவு தெரிவிப்பவர்களையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்கின்ற ஒரு முயற்சியாகவும் மைத்ரிபால சிறிசேன செயற்பாடு இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் அடுத்த தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு வலுவான மனநிலையிலே மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றார் என்பதுதான் இத்தகைய செயற்பாடுகளிலே இருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது.
சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன். நேயர்களே, நீண்ட செய்தி அரங்கம் காரணமாக இன்று இடம்பெற வேண்டிய நேய நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.